நாம் எல்லோருமே தியானம் செய்ய வேண்டும், தியானத்தின் மூலமாக உயர்ந்த சக்தி பெற வேண்டும், தியானத்தின் மூலமாக உயர்ந்த ஆற்றல்கள் பெற வேண்டும் என்று அந்த ஆசை கொண்டு ஏக்கம் கொண்டுதான் தியானம் செய்கின்றோம். ஆனால் அந்த தியானத்தின் மூலம் இதையெல்லாம் பெற வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தாலும் அதற்குண்டான நெறி இப்படித்தான் எடுக்க வேண்டும், இதன் வழிகொண்டுதான் இதை செயல்படுத்த முடியும் என்பதை தியானத்தில் நாம் எந்த உணர்வை முன்னிலையில் வைத்து அந்த அருள் சக்திகளை பெற வேண்டும் என்பதற்கு குருநாதர் இதை வரிசைப்படுத்தி அந்த நுண்ணிய நிலைகளை நமக்குள் பதிவாக்குகின்றார்கள். என்றால் அகஸ்தியன் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த துருவ நட்சத்திரமாக அவன் உருவானால் என்னாலும் அந்த தாய்க்கருவிலே அவன் இருக்கும் பொழுது பெற்ற அந்த தாய் மூலம் அவனுக்கு கிடைத்த அந்த பூர்வ புண்ணியந்தான் அவனை அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக மாற்றியது. அந்த தாயந்தையருடைய முக்கியத்துவம் விநாயகர் தத்துவத்திலும் எத்தனையோ வழிகளிலும் நமக்கு சாஸ்திரங்களும் ஞானிகளும் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். ஆகவே நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நாம் முதலிலே அந்த தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தை நாம் அவருடைய அருள்சக்திகளை இயங்கி பெற வேண்டும் என்றுதான் குருநாதர் இதிலே முதலிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். இந்த தாய் தந்தையர் தான் நம்மை என்றுமே நல்வழிப்படுத்தி நம்மை காத்திடும் சக்தியாக அதன் முதல் குருவும் முதல் தெய்வம் அவர்கள்தான். ஆகவே இந்த தாய் எத்தனையோ பல ஆசைகள் கொண்டு தன் குழந்தை இப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று எத்தனையோ உயர்ந்த எண்ணங்களை அது கருவாகி 10 மாதம் அது சுமந்து அது வளர்க்கும் நேரத்திலும் தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், தன் குழந்தை நல்ல நிலையில் அது வளர வேண்டும் என்று 10 மாதம் இந்த உயர்ந்த எண்ணங்களை எண்ணி அந்த குழந்தையே எண்ணி அது தவமிருந்து இந்த உயர்ந்த உணர்வுகளை அதுவும் சுவாசிக்கின்றது, குழந்தைக்கும் அது பாய்ச்சுகின்றது. வேறு யாரும் அத்தனை காலம் அத்தனை முறை அந்த குழந்தை உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று யாரும் எண்ணுவதில்லை. தந்தையை எடுத்துக்கொண்டாலும் கூட சில நேரங்களில் கோபமோ வெறுப்போ வந்துவிடுகின்றது. ஆனால் தாய் தன் குழந்தை என்றுமே அது அந்த ஏக்கம் கொண்டு அந்த ஆசை கொண்டுதான் அந்த குழந்தையை அது நல்லதாக உருவாக வேண்டும் என்று எத்தனையோ நிலைகளை செயல்படுத்துகின்றது. ஆகவே நாம் அந்த தாய் நமக்காக என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் அகஸ்தியனையும் அவன் துருவ அந்த பகுதியினுடைய ஆற்றலை எடுத்து அவன் துருவனான நிலைகளையும் திருமணமான பின் துருவ மகிழ்ச்சியான உணர்வுகளையும் துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் இந்த தாயினுடைய அருள் சக்தியின் துணை கொண்டு தாயை எண்ணி அதற்கு பின் இதை நாம் எண்ணி இதை எடுக்கும் முறைகளை நாம் வளர்த்து பழக வேண்டும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த நிலைகளாக இருந்தாலும் இந்த தாயை நினைவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குருநாதர் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார்கள். அது அந்த தாயினுடைய உணர்வோடு கலந்து நாம் ஞானிகள் உணர்வை எடுக்கும் ஒரு பழக்கம் மறந்து விட்டால் என்றுமே அந்த உயர்ந்த சக்தி எளிதில் பெறலாம், நம்மை காத்திடும் சக்தியாக என்றால் மகரிஷிகள் ஞானிகள் அவருடைய அரும்பெரும் சக்திகள் அனைவரையும் அருள் வழியில் அழைத்துச் செல்லும் அரும்பெரும் சக்தியாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற முறைகள் கொண்டுதான் நாம் அதை கவர முடியும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே தாய் தந்தையை நாம் எண்ணி எங்கள் அன்னை தந்தையின் அருளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் கண்ணின் நினைவை புருவ மத்தியிலே செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த அரும்பெரும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி நம்முடைய நினைவுகளை விண்ணிலை செலுத்த வேண்டும். இப்படி நாம் கண்ணின் நினைவை விண்ணிலை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறலை பெற வேண்டும் என்று இயங்கும் பொழுது கருமணிகளில் பதிவாகின்றது. கண் கனமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தினர்கள் அதை இணைந்து அந்த உணர்வுகள் நாம் எளிதில் பெறுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். என்றால் இது நாம் பொதுவாக துருவ நட்சத்திரம் என்று நினைவை வெளியிலே செலுத்தி விடுவோம். ஆனால் இந்த முறை கருமணிகளிலே கண்களிலே நினைவு கொண்டு வந்து அது பதிவாக்க வேண்டும் என்பதுதான் குருநாதர் இங்கே நமக்குள் ஆழமாக இந்த உணர்வுகளை பதிவு செய்யும் வழிமுறைகளை சொல்லி அந்த நினைவுகள் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் கண்களை உற்று பார்த்து கண்கள் வழிதான் பெரும்பகுதியான உணர்வுகளை நாம் பதிவாக்குகின்றோம், கவர்கின்றோம், நுகர்கின்றோம், இயக்கப்படுகின்றோம். அதே கண்ணின் நினைவு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று இந்த கருமணிகளை நினைவை செலுத்தி அந்த கருமணிகளிலே உணர்வுகள் பதிவாக வேண்டும் என்று உற்று பார்த்து நினைவை விண்ணிலை செலுத்தினோம் என்றால் நமக்குள் இது உயர்ந்த சக்தி வாய்ந்த உணர்வாக ஆழமாக பதிவாகின்றது. இப்பொழுது கண்வழி கவர்ந்த அந்த உணர்வுகளை புருவமத்தி கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வர. இப்பொழுது புருவமத்தி கொண்டு வரும் பொழுது எப்படி கண்வழி இந்த உணர்வுகள் ஈர்க்கப்பட்டதோ நினைவு புருவமத்தியிலே கொண்டு வரப்பட போகும்போது நம் உயிரில் இருக்கக்கூடிய வெப்பம் காந்தம் என்ற நிலைகள் இயக்க சக்தியாக மாறி நாம் எண்ணிய சக்தியை இந்த உயிர் அது நுகரும் ஆற்றலாக அதை நாம் இழுத்து கவரும் சக்தியாக அது வருகின்றது. அப்பொழுது இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு நமக்கு முன் பரவி கொண்டிருப்பதையும் அது நுகர்ந்து இழுத்து கவர்ந்து நமக்குள் சேர்ப்பிக்கும் இந்த சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. என்றால் இது நாம் வழிபடுத்தி இந்த நெறிப்படி நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நாம் கண்வழியும் உயிர் வழியும் சுவாசித்து எப்படி நரசிம்ம அவதாரம் என்று சொல்லுகின்றோமோ அங்கே நர நாராயணன் வாசப்படி மீது அமர்ந்தான் என்று சொல்லுவது போன்று நாம் இந்த மூக்கின் வழியாக நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் உயிரிலே பட்டு நம்மை அறியாமலே அந்த வாசல் வழியாக உள் புகுவதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் புருவமத்தில் நினைவை கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை கண்ணின் நினைவு கொண்டு இணைத்தோம் என்றால் இந்த தீமைகள் உள் புகாது தடுக்கப்படுகிறார்கள். உள் புகாது தடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாகத்தான் குண இதை நமக்கு நெறிப்படுத்துகின்றார்கள். அது அந்த வாசல் படியிலே நாம் அமர்ந்து அந்த உயிரான ஈசனை எண்ணும் பொழுது அங்கே நாராயணன் இங்கே நாராயணனாக மாறுகின்றது. இப்பொழுது தீமைகள் எந்த வகையிலும் நமக்குள் புகாதபடி தடுக்கக்கூடிய சக்தி இங்கே புருவமத்தில் நாம் உருவாக்குகின்றோம். இந்த வழி நாம் எடுக்கப்பட போகும்போது இது ஆக்கினையாக மாறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நம் உடல் முழுவதும் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் உயிர் வழியாக பரவக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது. அந்த சக்தி வாய்ந்த உணர்வில் நாம் புருவமத்தில் ஈர்க்கப்பட போகும்போது அங்கேயும் அந்த கணம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த உணர்வுகள் புருவமத்தியிலே மோதும் பொழுது பளீரென்று அந்த ஒளி கற்றைகள் நம்மிடமிருந்து அது ஒளி வீசுவதையும் நாம் பார்க்கலாம். தீமைகளை நஞ்சுகளை ஒடுக்கக்கூடிய சக்தியாக உருவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் இரத்த நாளங்களில்தான் நாம் பார்த்த கேட்ட நுகர்ந்த பதிவாக்கிய அத்தனை உணர்வுகளும் அது கரு முட்டைகளாக உயிரிலே மோதி சிருஷ்டி பிரம்மா அது இணைக்கும் நிலையாக இந்த உடலுடன் அது ரெண்டரை கலக்கும் நிலை வரும்பொழுதுதான் அது கருவுற்று கரு முட்டையாக மாறுகின்றது. கரு முட்டையாக மீண்டும் அதனுடைய நினைவலைகள் அதிகமாகும் பொழுதுதான் அது முட்டை அடைகாத்தது போன்றாகி வெடித்து அணுக்களாக மாறுகின்றது. அது கரு முட்டையாக இருக்கும் பொழுதே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை அதற்குள் இணைத்து விட்டோம் என்றால் நாம் எந்த உணர்வை நுகர்ந்து நம் இரத்தத்திலே இது கலக்கப்பட்டு அந்த உணர்வின் கரு முட்டையாக அது ஒருபுறம் அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் இரத்தநாளங்களை கலக்க வேண்டும் என்று இதை இணைக்கும் பொழுது நாம் பெரிதொரு தீமையான உணர்வு கரு முட்டையாக அணுக்களாக விளையாதபடி நம் இரத்தத்திலேயே நேரடியாக விஞ்ஞானம் எப்படி ஊசி அதில் மருந்தை ஏற்றி அந்த நோயிற்ற பாகங்களுக்கு உடனடியாக இங்கே இரத்தத்தின் வழி செலுத்தி அதை மாற்றி அமைக்கின்றன. இதுபோன்று துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களில் ஜீவான்மா ஜீவனுக்கு அனைத்தும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இரத்தத்தில் செலுத்தப்பட போகும்போது அந்த கரு முட்டைகளிலும் இந்த உணர்வு அது இணை சேர்கின்றது. அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் கரு முட்டைகளாக அது வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. அதே போன்றுதான் நாம் நண்பர்கள் மீதோ அல்லது உறவினர்கள் மீதோ அல்லது நம் குடும்பத்தின் மீதோ பற்றுடன் பாசத்துடன் வாழ்ந்திருந்தால் அவர்கள் உடலை விட்டு பிரியும் நேரம் இந்த போன்ற உணர்வுகள் வந்துவிட்டால் சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆன்மாக்களும் வர நேரம் அல்லது அவர்கள் ஆன்மாக்கள் வரவில்லை என்றால் உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள்ளது ஜீவன்மாக மாறும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் நம் இரத்தநாளங்களுக்கு ஜீவன்மல் ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இப்படி இல்லது செலுத்தப்பட போகும்போது எப்படி அணு கரு முட்டையாகி அது வெடித்து முழுமையடைந்த அணுக்களாக விளைகின்றது. இதுபோன்று நாம் பெரிதொரு மேல் பட்டுக்கொண்டு நுகர்ந்தவர்கள் ஜீவ ஆன்மாக்களாக அல்லது ஜீவ அணுக்களாக அந்த கருக்களாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால், இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அதனுடைய வீரியத்தை தணித்து அதனுடைய இயக்க சக்தியை மாற்றி இந்த அருள் உணர்வுகளை அது ஈர்க்கும் நிலை பெறுகின்றது. அது நமக்குள் தீமை செய்யும் நிலையாக அல்லது அதனுடைய உணர்வின் கருக்களாக முழுமையாகி தீமை செய்யும் அணுக்களாக நமக்குள் உருவாகாதபடி அதை நாம் தெளிந்த நிலையில் கொண்டு ஞானிகள் மகரிஷிகள் உணர்வு அதுக்குள் இணைக்கப்படும் போது நன்மை செய்யும் சக்தியாக நம் இரத்த நாளங்களிலிருந்து அந்த சக்தி வாய்ந்த நிலைகளாக நாம் உருவாக்க முடியும். அதற்குத்தான் குருநார் இங்கே நம் இரத்த நாளங்களில் அந்த ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் எப்படி நாம் தியானிக்க வேண்டும் என்று முறைப்படுத்தி காட்டுகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் நாம் வேண்டி துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் இழுத்து கவர்ந்து நம் உடல் முழுவதும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இணைக்கப்படும் பொழுது எல்லா உடல் உறுப்புகளிலும் இது பதிவாகின்றது, படர்கின்றது, அந்த அணுக்கள் உற்சாகமடைகின்றது. அதே சமயத்தில் இதற்கு முன் நாம் நம்மை அறியாது நுகர்ந்த அந்த தீமை செய்யக்கூடிய நிலைகள் தீய வினைகளாகவோ சாப வினைகளாகவோ பாவ வினைகளாகவோ பூர்வ ஜென்ம வினைகளாகவோ நம் உடலிலே அந்த உறுப்புகளிலே அத்தகைய அணுக்கள் உருவாக்கியிருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகின்றது. நம் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் இணைந்து நாம் உணவாக உட்கொள்ள அந்த உணவுகள் இருக்கக்கூடிய நல்ல சத்தான உணவை அமிலமாக இரத்தமாக மாற்றி அது தூய்மையான இரத்தமாக அது உருவாக்கும் சந்தர்ப்பமும் இதற்கு முன் பெரிய உணர்வுகள் நம் இரத்தத்தில் சுழண்டு கொண்டிருந்தாலும் அந்த அசுத்தமான நிலைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் சக்தியாகவும் நமக்குள் இந்த உயர்ந்த சக்தி நமக்குள் விளையத் தொடங்கியது. உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை இது படர படர அந்த தூய்மைப்படுத்தும் சக்தியும் நம் உறுப்புகள் பெறுகின்றது. நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக குருநாதர் நமக்கு உணர்த்தியது கொண்டு அகஸ்தியன் துருவனாகும் போது எப்படி நஞ்சை அவன் நீக்கிடும் அரும்பெரும் சக்தியாக அவன் அந்த துருவத்தின் வழி வருவதை அவை மாற்றி அமைத்தானோ அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் நம் உறுப்புகள் விஷத்தை வடிகட்டக்கூடிய சக்தியாக தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக நல்ல இரத்தமாக ஒளியின் உணர்வாக உருப்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. அதான் குருநாதர் இங்கே இதை நினைவுபடுத்தி ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் வலுவேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த முறைப்படி அந்த நெறிகளை நமக்கு இதில் பதிவு செய்கின்றார்கள். தியான பயிற்சியாக நமக்கு இது கொடுக்கின்றார்கள்.
நீங்கள் எந்த காரியத்துக்கு எடுத்தால் அவர்களை எண்ணி நீ முன்னணியில் வைத்து செயல்பட்டால் அன்னதந்தை எப்போதுமே நாம் உயர வேண்டும், உயர்ந்த நிலை வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பண்பாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், செல்வமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது தாயிடம் வேற யாரும் எண்ண மாட்டாங்க. அப்பா கூட கோபம் இருப்போம். அந்த தாயின் மனதை நாம் எண்ணி எப்போது எடுக்க வேண்டும். ஏனென்றால் தாய் கருவில் இருக்கும்போது எத்தனை சுமந்தது, பிறந்தவர் படி எத்தனை கஷ்டப்பட்டது. என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு தாய் ஒண்ணுதான் எண்ணும். அந்த தாயை மனதில் எண்ணி அவங்களுடைய ஆசையை நாம் உயர வேண்டும் என்பதுதான். அந்த ஆசையின் துணை கொண்டு நாம் எண்ண வேண்டியது அம்மா அப்பாளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினையும் இப்போது துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்துங்கள். கண்ணை திறந்து இப்போ நாம் சொல்வதை நீங்கள் கேட்டு பதிவாக்கிவிட்டீர்கள். இந்த பதிவின் நினைவை உங்கள் கண்ணுக்கு கொண்டு வருகின்றன. இந்த கண்ணின் நினைவை நான் எதை துரு நட்சத்திரம் என்று சொன்னனோ அங்கே அழைத்து செல்லுகின்றது உங்களுடைய உணர்வுகளை. அந்த காற்றில் இருக்கும் அந்த துரு நட்சத்திர உணர்வை கவரும் சக்தி வருகின்றது. துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்தான் ஈஸ்வரா என்று கண்ணின் தன்மை ஈங்கிருந்து திறந்தேன். இப்ப கண்ணின் கருமணியில் இந்த ஈர்க்கும் சக்தி வரும். மெதுவை கண்ணை மூடும். புருவ மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனிடம் நினைவை செலுத்தும் கண்ணின் நினைவினை. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் புருவ மத்தியில் வீற்றிருக்கும் உயிரான ஈசனிடம் வேண்டும். இந்த உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அந்த ஈர்க்கும் சக்தி பெறுங்கள். அப்படி ஈர்க்குமானால் நாம் பொருள் மத்தியில் அந்த துருவம் விசித்திரத்தை உணர்வு அதிகரிக்க, நம் உடலுக்குள் இருக்கும் தீமை விளைவிக்கும் தீய உணர்வுகளுக்கு உணவு செல்லாதபடி தடைப்படுத்தும். இப்ப அந்த உயிரின் ஈர்ப்பில் கண்ணிலே எப்படி கனமாக இருந்ததோ அந்த பொருள் மத்தியில் ஈர்க்கும் சக்தி வரும்போது கனமாக இருக்கும். உயிரிலும் மோதும் போது வெளிச்சங்கள் வரும். துணு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. நட்சத்திரத்தின் பேரொழி ஈர்க்கும் சக்தி வருகின்றது. இதை கண்ணிலே நினைத்தமோ அதை உயிருடன் ஒன்றப்படும் போது உயிர்வெளி அந்த காந்தமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் எதிர்ப்பை உங்கள் உயிரில் ஈர்க்கப்படும் போது இதை கடந்து தீய உணர்வு உள் செல்ல முடியாது, தடைப்படுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வா ஈஸ்வர என்று இயங்கி தியானம். நாம் காலையிலிருந்து இரவிலும் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் வெறுப்பு வேதனை எத்தனையோ வகையான உணர்வுகளை நுகர்ந்தறிந்தாலும் இவை அனைத்தும் நாம் இரத்தத்தில் கரும் முட்டைகளாக மாறிவிடுகின்றது. பின் நாளடைவில் அந்த கரும் முட்டைகள் அதனதன் குணத்திற்கு தக்க அணுக்களாக உருவாகி நாம் எந்த உறுப்புகளில் இந்த முட்டைகள் தேங்கிவிடுகின்றதோ அந்த உறுப்புகளில் இந்த வேதனை என்ற உணர்வுகள் அங்கே நோயாகி அந்த நல்ல அணுக்களை அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை கொண்டு விழுங்கும் நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இதை போன்ற நிலைகளை தடைப்படுத்த நாம் எப்படி ஒரு மல்லிகை செடி மேல் தட்டாம்பூச்சி முட்டையிட்டால் மல்லிகைப்பூ மலரைப்போல பல வண்ணங்கள் கொண்ட மலரில் இந்த தட்டாம்பூச்சி முட்டையிட்டால் அந்த கலரில் அந்த பூச்சியின் பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. இதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நாம் கருவுக்குள் சேர்த்தால் அந்த கரு முட்டைகள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெறும் அந்த வலிமை வருகின்றது. முட்டை கரு முட்டையிலேயே தீமை நீக்கும் சக்தி வருகின்றது. விஞ்ஞான அறிவு கொண்டு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் மூலம் நோய்களை நீக்குவதும் மடமாவதை மாற்றுவதும் இந்த நிலை வைக்கின்றார். இதே போல அந்த உணர்வின் தன்மையை மாற்றி உயர்ந்த ஞான குழந்தையாக வளர்க்க முடியும் என்று விஞ்ஞானம் கூட்டுகின்றது. இதே போல மெய்ஞானிகள் கூறிய உணர்ப்படி கண்ணின் உணவினை இரத்தங்களில் செலுத்தி இரத்தத்தில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கும் கரு முட்டைகளை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உங்கள் இரத்தத்தில் செலுத்தி உங்கள் கரு முட்டைகளையும் அதாவது தீய வினைகள் உருவாக்கும் அந்த முட்டைகளில் தீயை நீக்கி நல்ல உணர்வு பெற செய்யும் அந்த முட்டைகளாக மாற்றி அமைங்கள். உங்கள் இரத்தத்தில் உள்ள துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்கள் உள்ள ஜீவணுக்களும் ஜீராமாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி தியானம். ஏனென்றால் ஒரு நண்பரிடம் பழகுகின்றோம், அவர் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டார், அவர் உணர் நமக்குள் அதிகமானால் அந்த ஆன்மா நமக்குள் வந்துடும், அவர் பட்ட துயரமும் நமக்குள் விளைந்து நம்ம இரத்தத்தில் கலந்துவிடும். அந்த கருக்களை உருவாக்கி அதுவும் அது நம் உடலுக்குள்ளே தீய அணுக்களாகி நம் உடலை வீழ்த்தி விட்டு வெளி சென்றதும் அந்த தீய அணுவின் உணர்வு கொண்டும் உடலை வேறொரு உடலை மனிதன் அல்லாத உடலை பிறக்கும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மேல துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்கள் கலந்து கண்ணின் நினைவை செலுத்துங்கள். இப்போது எங்கள் இரத்த நாணங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்ற உணர்வை பாய்ச்சுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அது பெரும்படி செய்தால் அதன் வளர்ச்சியில் நம் உடல் உள்ள நோய்களை நீக்கவும் உறுப்புகளை நல்வழியின் வழிநடத்தவும் உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று கண்ணில் நினைவினை, உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிங்கள். அது உற்சாகம் அடைவது உங்களால் உணர முடியும். உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் உற்சாகம் அடைவது உங்களால் உணர முடியும். பெருளியம், எங்கள் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை சிறுகுடலில் பெருங்குடலில் செலுத்தி, சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெரும் சக்தியை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிங்கள். உங்கள் கண்ணின் நினைவினை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருகுடலிலே உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிங்கள். எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்கள் கண்ணின் நினைவினை கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெரும் தகுதி பெறுகின்றது, அதை கவரும் சகுதி பெறுகின்றது. எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். கண்ணின் நினைவினை உங்கள் உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் இப்போது அந்த அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவதனால் உங்கள் கல்லீரல் வல்ல உணர்வுகளை சீராக்கி நல்ல தூய்மையான உணர்வுகள் உருவாக்க இது உதவும். நல்ல தூய்மையான இரத்தத்தை உருவாக்க உதவும். எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். எங்கள் கிட்னிக்கை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். மண்டலத்தில் உள்ள உருவாக்கிய அணுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உங்கள் நெஞ்சு எலும்பில் செலுத்தி, எங்கள் நெஞ்சு எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாயீஸ்வரா என்று இயங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாயீஸ்வரா என்று இயங்கி தியானி.
தியான பயிற்சியாக குருநாதர் நமக்கு கொடுத்த பின் இதை நாம் வழிப்படுத்தி நடக்க வேண்டிய முறைகளையும் இதிலே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். கொடுத்த பயிற்சியை வைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழியை நம் எல்லா உறுப்புகளுக்கும் செலுத்தும் இதுபோன்ற ஒரு பழக்கம் வந்த பின் அதிகாலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நாம் ஏற்றி கொடுக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் கொடுத்த பயிற்சியை எடுக்க தவறினால் அது உங்களுடைய நிலைதான் என்று குருநாதர் இதையும் நமக்கு உணர்த்துகின்றார். என்றால் குரு வழிகாட்டிய நிலைகளை நாம் நம் உயிரான ஈசனிடம் வேண்டி அதை நமக்குள் உருவாக்கினால்தான் அவர் பதிவு செய்யக்கூடிய ஞான வித்து நமக்குள் ஓங்கி வளரும் என்றால் தகுதியை ஏற்படுத்துகின்றோம் என்று குரு தெளிவாக்குகின்றார். உயர்ந்த உணர்வுகளை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்திய பின் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அதை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் அந்த வித்திற்கு நீரை ஊற்றவில்லை என்றால் அது எப்படி வளரும்? அதுகொண்டுதான் குருநாதர் இங்கே கொடுத்த சக்தியை நீங்கள் எண்ணி எடுத்து அது நினைவுபடுத்தி திரும்ப திரும்ப அந்த உணர்வுகளை வளர்த்தும் நிலை வரும்பொழுதுதான் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று குருநாதர் இந்த இடத்தில் நாம் சாமி சொன்னதை நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகளை தெளிவாக எடுத்து உணர்த்துகின்றார்கள். காலையில் எவ்வாறு மீண்டும் எடுத்து நமக்குள் வலு அது சக்தி வாய்ந்ததாக உரு ஏற்றி கொண்ட பின் வாழ்க்கை நிமித்தம் எத்தனையோ அதற்கு பின் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ உணர்வுகள் மோதுகின்றது. அந்த மோதக்கூடிய சந்தர்ப்பங்களில் மீண்டும் இதை நினைவுபடுத்தி அதிகாலையில் எடுத்துக்கொண்ட சக்தி வாய்ந்த உணர்வுகளை அது மீண்டும் நினைவுபடுத்தி வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ கோபமோ ஆத்திரமோ யாராக இருந்தாலும் எந்த உணர்வாக இருந்தாலும் ஈஸ்வரா என்று புருவமத்தில் மீண்டும் நினைவை கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று அதிகாலையில் பதிவு செய்த இந்த உணர்வுகளை மீண்டும் நினைவு கொண்டு வந்ததை இழுத்து கவர்ந்து நமக்குள் வலது வலிமைமிக்கதாக மாற்றி நாம் யாரை பார்த்து இந்த வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றமோ அவர்களுக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர்கள் இந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த வேதனை வென்றிடும் உணர்வுகளை நாம் என்னால் அங்கே அது அகல வேண்டும், அவர்கள் தெளிந்த நிலை பெற வேண்டும். நம் குழந்தையாக இருந்தாலும் கூட அது கல்வியிலே அவர்கள் சிறந்த ஞானம் பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காத்தின் அரும்பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்று அவர் படிக்கவில்லை, சொன்னபடி கேட்கவில்லை என்று எண்ணுவதற்கு மாறாக இந்த அருள் சக்தி அங்கே பாய்ச்சி நீ உயர்ந்த நிலை பெறுவாய், தெளிந்த நிலை கொண்டு வளர்வாய், உலக ஞானம் பெறுவாய், எல்லோரும் போற்றக்கூடிய நிலை வருவாய் என்று இப்படி நாம் இந்த உணர்வுகளை பாய்ச்சி இதை கொண்டு செல்ல வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் குருநாதர் இங்கே ஞாபகப்படுத்துகின்றனர். அதே போன்று வீட்டிலே பெண்கள் அங்கே திருமண வயதிற்குண்டான நிலையில் இருந்தால் அந்த நேரம் நாம் அந்த குழந்தை உயர்ந்த நிலை பெற வேண்டும், அது திருமணமாகி செல்லக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அது வழிகாட்டியாக ஒரு தெய்வீக நிலையாக என் குழந்தை அந்த உயர்ந்த அரும்பெரும் சக்திகள் பெற்று அந்த புகுந்த வீட்டிலே அது தெய்வீக நிலைகளை அங்கே பரவை செய்ய வேண்டும். அந்த குழந்தையை ஞானத்தின் வழித்தொடர் கொண்டு அந்த குடும்பத்தார் அனைவரையும் மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய சக்தியாக அது வளர வேண்டும் என்று இந்த அடிப்படையில் தான் நம் அந்த பெண்ணை பெற்றோர் இப்படி எண்ணி இந்த உணர்வுகளை பாய்ச்சி இந்த உணர்வுகளை நாம் வளர்த்து இதுபோன்ற முயற்சிகளை நாம் எடுத்தோம் என்றால் அது சீக்கிரமே அது திருமணமாகி அது போய் வாழக்கூடிய குடும்பத்தையும் உயர்த்தக்கூடிய சக்தியாக அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக இது செயல்படுத்த முடியும். அதற்கு பதில் கல்யாணமாகவில்லை 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 என்று ஆகவில்லை ஆகவில்லை என்று எண்ணுவதற்கு முதலாக இந்த குழந்தை அந்த அரும்பெரும் சக்தி பெற்று அது சென்று வாழக்கூடிய அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று நாம் இந்த உணர்வுகளை பாய்ச்சி இதன் வழி செயல்படுத்தினோம் என்றால் அங்கே சீக்கிரம் அந்த திருமணம் நடைபெறுவதையும் அது மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக அந்த சந்தர்ப்பங்கள் உருவாக நீங்கள் காண முடியும் என்று இது குரு வாக்கினை நமக்கு நினைவுபடுத்தி நாம் தியானம் மட்டும் செய்தால் பத்தாது, இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முறைகள் மிக முக்கியம் என்பதைத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக்கினார். அதே போன்று திருமணமானவர்கள் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே எனக்கு குழந்தை இல்லையே என்று எண்ணுவதற்கு மாறாக என்றால் நாம் சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் சிலருக்கு அதனுடைய குறைபாடுகள் இருந்தால் அந்த கருப்பையோ மற்ற நிலைகளோ பலவீனமாக இருந்தால் அது இல்லையே இல்லையே என்று எண்ணுவதற்கு மாறாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று என் உடலே அந்த புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அணுக்கள் அது வளர வேண்டும், அந்த கருப்பையிலே அது வளர்க்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று இப்படி எப்படி நாம் மற்ற உறுப்புகளுக்கு நினைவை கண்ணின் நினைவை கொண்டு செலுத்தி அந்த சக்தி வாய்ந்த உறுப்பாக அந்த சக்தியை நாம் மேல்கட்டி கொடுத்தோமோ இதுபோன்று அந்த புத்திரபாக்கம் பெறக்கூடிய அணுக்கள் உருவாக வேண்டும், அந்த கருப்பை அது வளர்க்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று இப்படி உள்முகமாக இதை நினைவை பாய்ச்சி இந்த செயல்படுத்தினோம் என்றால் அந்த குழந்தை ஞான குழந்தையாக உருப்பெறுவதையும் இதையெல்லாம் நாம் வழிபடுத்தி செயல்படுத்த வேண்டிய முறைகள். அதே போன்று தொழில் செய்வோர் நஷ்டம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று குரு தெளிவாக சொல்லுகின்றார். அது தொழிலே நாம் இப்படி நஷ்டமாகின்றதே, இப்படி நஷ்டமாகிவிடும் போல தெரியுது என்றது, இந்த நஷ்டம் என்ற நிலையிலே என்ன அப்படி என்னிடம் பொருள் வாங்கிச் செல்வோர் அனைவரும் அந்த மகரிஷியின் அரிசக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும், என்னிடம் பொருள் வாங்கி பயன்படுத்துவோர் அனைவருக்கும் அந்த உடல் நலமும் மனபலமும் மகிழ்ந்து வளம் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வை நாம் தொழில் செய்யும் இடங்களிலே பரவை செய்து அந்த பொருள்களில் இந்த உணர்வுகளை பதிவு செய்து அந்த வருவோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று செய்யும் தொழிலை தெய்வமாக நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் இந்த நஷ்டம் என்ற நிலைகள் வராதபடி என்றுமே நாம் செய்யக்கூடிய தொழில் நம்மையும் மகிழ்ச்சி படுத்துவதாக நம்மிடம் பொருள் வாங்கி செல்வோரையும் ஒரு ஆனந்தமான உணர்வை ஊட்டும் நிலையாக இது அமையும். இதெல்லாம் நம் வாழ்க்கையிலே செயல்படுத்தி பரிச்சந்திரமாக நாம் இதை தெளிந்த நிலைகள் கொண்டு செயல்பட்டால் இந்த வாழ்க்கையே தியானமாக அமைகின்றது. அதனால்தான் குருநாதர் இங்கே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்து வழி நடத்த வேண்டிய முறைகளையும் நெறிப்படுத்த வேண்டிய முறைகளையும் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். இதுபோன்று நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம் மீது வாழ்க்கையில் மோதக்கூடிய உணர்வுகளை இது மாற்றிக்கொண்டு வந்தால் நம்முடைய உணர்வுகளும் ஏகாந்தமாக மாறுகின்றது. ஆனால் இதை விடுத்துவிட்டு கல்யாணமாகவில்லை, குழந்தை இல்லை, தொழில் நஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், பையன் இப்படி இருக்கின்றான், அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், இது இப்படி இருக்கிறது என்று இதை எண்ணி இது நமக்குள் இது வளர்த்து கொண்டால் இந்த உடலே அது அனைத்துமே நோயாக மாறுகின்றது. பின் இந்த உணர்வுகள் நமக்குள் விளைய விளைய நஞ்சு கலந்த உணர்வாக உயிரான்மாவிலே இது பெருகி போடும்போது நாம் வடிகட்டி ஒவ்வொரு சரீரத்திலும் நல்ல உணர்வை நமக்குள் சேமித்திடும் சக்தி வாய்ந்த உடல் உறுப்புகளை பெற்று வராகன் மிக மிக சக்தி வாய்ந்த நிலைகளை நுகர்ந்து எப்படி நாம் பரிணாம வளர்ச்சியில் வந்து மனிதனாக வளர்ந்தோமோ அதை அனைத்துமே தேய்பிரையாக மாற்றி இந்த உடல் உறுப்புகளை அது பலவீனப்படுத்தி நலிவடைய செய்து மீண்டும் நஞ்சின் தன்மை சேகரிக்கப்படும் போது மனிதன் உருவாக்கக்கூடிய நிலைகளை செயலிழந்து உடலை விட்டு சென்றால் எப்படி விஷ கிருமிகளோ மற்ற சக்தி வாய்ந்த நிலைகள் அது தீமையின் உலைகளுக்கு உண்டான காரணமாக இருக்கின்றதோ அதுபோன்ற நிலைகளை அடையப்படும் போது நாம் மீண்டும் மனிதன் அல்லாத நிலைகளை என்றால் இந்த உலகம் நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது எப்பொழுது எது எந்த நேரம் வேண்டும் என்றால் நடக்கலாம், அதுபோன்ற நிலையில் நாம் மீண்டும் இந்த சுழற்சியிலே சிக்கி மீண்டும் எந்த உணர்வில் நாம் கடைசி நேரத்தில் அந்த வேதனைப்பட்டமோ அந்த வேதனை உணர்வோடு சுழன்று கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் இங்கே விழித்திரு சிவன் ராத்திரி என்று நீ விழித்திரு என்று குருநாதர் இதை நினைவுபடுத்தி நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தீமைகள் போகாது அது பசித்திரு தனித்திரு வெளித்திரு என்று காட்டிய அந்த மெய் வழிகளை நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் பசித்திருக்க வேண்டும், அந்த தீமைகளை நாம் பற்றிடாது தனித்திருத்தல் வேண்டும், தீமைகள் புகாது வெளித்திருத்தல் வேண்டும் என்று பசித்திரு தனித்திரு வெளித்திரு என்ற பதங்களுக்கு உண்டான விளக்கத்தை குருநாதர் சுட்டிக்காட்டுகின்றார். அது என்றுமே நாம் அந்த அருள்ஞானிகள் உணர்வுகளை பெற வேண்டும் என்று நாம் பசித்திருக்க வேண்டும். ஒரு உடலுக்கு நாம் எப்படி உணவு அவசியம் என்று அந்த பசி அறிந்து நாம் அதை உணவை கொடுக்கின்றோமோ இதுபோன்று நாம் என்றுமே அந்த துருவ நட்சத்திரத்தை அல்லது அந்த மகரிஷிகளை அல்லது சப்தரிஷி மண்டலங்களை நாம் எண்ணும் பொழுது அந்த பசித்திருந்து அதை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த ஏக்க உணர்வுடன் நாம் இருக்கப்பட போகும்போது நாம் தீமைகளை பற்றிடாது என்றுமே அந்த தனித்திருக்கும் நிலையில் நாம் வளர்கின்றோம். அதே சமயத்தில் இந்த தனித்திருக்கும் நிலைகள் கொண்டு மகரிஷி உணர்வுகளை நாம் பசித்திருந்து இந்த தனித்திருந்து நமக்குள் இது வளர்க்க அது தீமைகள் போகாது விழித்திருக்கக்கூடிய சக்தியாக அந்த உணர்வுகள் நம்மை வழி நடத்துகின்றது. அதுதான் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற இந்த பேர் உண்மைகளை நமக்கு குருநாதர் சுட்டிக்காட்டி ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அதற்குண்டான விளக்க உரையை கொடுத்து நாம் இந்த வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும், அல்ஞானியின் உணர்வை நாம் எப்படி படிப்படியாக நாம் நமக்குள் வளர்க்கும் அந்த சரியான முறைகளையும் அந்த நெறிகளையும் குருநாதர் இங்கே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். என்றால் நாம் நுகர்வதைத்தான் நமது உயிர் உருவாக்குகின்றது, உயிருடைய வேலை அதுதான். நாம் பெரியொரு தீமையின் விளைவுகளுக்கு நாம் சென்று விட்டால் அதை நீ அனுபவித்து பார் என்றுதான் இந்த உயிருடைய இயக்கங்கள். அதனால்தான் நீங்கள் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் நான் விழித்திருந்து இன்றுமே இந்த அருள் வழியின் உணர்வுகளை நாம் இது சிவன் ராத்திரி என்றால் இது ஒரு ராசி, இந்த மாதத்தில் இதை நாம் இது சுட்டி காட்டப்பட போகும்போது இந்த ராசியில் வரக்கூடிய அனைத்தையுமே நாம் தூய்மைப்படுத்தி அடுத்த மாதம் அடுத்த ராசி சித்திரை அவை இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது. சிறு சிறு திரைகளாக குறைகளோ அல்லது மற்ற வேதனையான உள்ள வந்தால் அந்த சிறு திரைகளை அகற்றிடும் நிலையாக நாம் தீமைகளை நமக்குள் உருவாக அந்த திரைகளை நாம் அகற்றி அது தூய்மைப்படுத்த வேண்டும். அடுத்து வைகாசி, தனக்குள் வரக்கூடிய உணர்வுகளை அது தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு அது தெளிவாக்க வேண்டும், அது தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் வைகாசி. இப்படி எத்தனையோ ஒவ்வொரு மாதங்களிலும் அது 12 ராசிகள் என்று காண்பித்து ஒரு ராசியில் அது தூய்மை அது படுத்துவது குறையாக இருந்தாலும் அடுத்த ராசிகளை தூய்மைப்படுத்தி இப்படி ஒவ்வொரு ராசியாக நாம் தூய்மைப்படுத்தும் பொழுது 12 ராசிகளிலும் இது தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த ஞானி உடல் நமக்குள் பெருகப்பட போகும்போது எப்படி 12 ராசிகளுடைய உணர்வுகளை சேர்த்து சூரியன் ஒளிமயமாக மாற்றுகின்றது நம் உயிரான்மாவும் இந்த 12 ராசிகளுடைய உணர்வுகள் நாம் சுவாசித்தது நம் ரத்தத்திலே கலந்து முழுமையடைந்து உடலாக மாறினாலும் இது அனைத்து 12 ராசிகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியான உடல் முழுவதும் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் இது பெருக அந்த சூரியன் எப்படி ஒளிமயமாக மாற்றியதோ நாமும் இந்த 12 ராசிகளில் அது ஒளிமயமாகக்கூடிய நிலையில உணர்வுகளை ஒளியாக மாற்றக்கூடிய தகுதிக்கு வருகின்றோம். 12 ராசிகளையும் இவ்வாறு தான் ஞானிகள் தூய்மைப்படுத்தக்கூடிய நிலையாக அது உருவாக்கி கொடுத்தார்களே தவிர நாம் இன்று சொல்வது போன்று இந்த மாதம் இதற்கு நல்லது, இந்த மாதம் இதற்கு திருமணம் செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் இப்படி கோளாறு இருக்கிறது என்று நாம் இன்று சொல்லக்கூடிய சாங்கியங்களாக மாற்றிய நிலைகளை ஞானிகள் நமக்கு காட்டவில்லை. ஆக மாதந்தோறும் 12 ராசிகள் என்றது சுட்டிக்காட்டி 12 ராசிகள் நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய உணர்வு எடுக்கப்பட போகும் சூரியனை போன்று ஒளிமயமாக மாற்றுவதற்குண்டான விளக்க உரைகளைத்தான் கொடுக்கின்றார்கள் என்றால் இதுபோன்று அனைத்தையும் ஒளிமயமாக மாற்றி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை ஆறாவது அறிவின் துணை கொண்டு சேனாதிபதி தீமைகள் நமக்குள் புகாது அது மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த பாதுகாப்பான நிலைகள் கொண்டு தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக நாம் வளர்த்து சாந்தம் ஞானம் விவேகம் என்ற நிலைகள் கொண்டு பண்புடன் தெய்வீக நிலைகள் கொண்டு வளர்வதற்குண்டான முறைகளைத்தான் ஞானிகள் இதை நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக நாம் தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் செம்பும் பித்தளை ஆவியாக மாற்றுவது போன்று துருவ நட்சத்திரத்தின் பிறகு பேரலை நாம் உடல் உறுப்புகளை இதை செலுத்தி தீமையான நிலைகள் நமக்குள் உருப்பெறாத வண்ணம் அந்த நஞ்சின் தன்மை நமக்குள் அது அடங்கி அதை நன்மை பயக்கூடிய சக்தியாக நாம் இது உருவாக்கி நாம் அனைவருமே இந்த வாழ்க்கையில் அது தெளிந்து தெரிந்து நம் உடலை சுற்றி நம் தோல் மண்டலம் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பொருளை அது பரவச் செய்து இந்த காட்டிலிருந்து வரக்கூடிய எத்தகைய இனி வரக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய விஷத்தன்மைகள் எதுவாக இருந்தாலும் நம் ஈர்ப்புக்குள் வராதபடி அதை அகன்று செல்லும் அது அப்புறப்படுத்தி செல்லும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமாக நாம் உருவாக்கி நாம் அனைவருமே ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி ஒவ்வொரு ஊரிலும் சரி இதுபோன்ற நிலைகளை நாம் பெருக்கி நாம் அனைவருமே நஞ்சை வெல்லக்கூடிய தீமைகளை அகற்றக்கூடிய அனைவரும் அருள் வழியில் அழைத்துச் செல்லக்கூடிய அரும்பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக நாம் உருப்பெற வேண்டும். எமது அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், குரு அருளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று குரு இதிலே ஆசி வழங்கி நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டிய அந்த வழிமுறைகளையும் நாம் அது இந்த காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்தி நாமும் அந்த உயர்நிலை பெற வேண்டும் என்றும் நமக்கு குரு இதில் வழிகாட்டுகின்றார்.
இப்போ நாம் இந்த தியானம் செய்த முறைப்படியே காலையில் 4-5 உங்களால் ஒரு 1/2 மணி நேரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற்று உங்கள் உடல் உறுப்புகளில் அந்த சக்தி கூட்டிட்டு வாங்க. இப்படி கடவுள் அவதாரத்தில் வளாகம் சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை நீக்கிவிட்டு நல்ல உணர்வை நுகர்ந்து அது மனிதனாக உருவாக்க காரணமாச்சோ, இதே போல 6வது அறிவு கொண்ட கார்த்திகை என்ற நிலைவரப்படும் போது இந்த காட்டுக்குள் இருக்கும் விஷத்தன்மையில மத்தியில் இந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பரவி கொண்டிருக்கும் போது அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தி உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்கள் அனைத்தும் அதை ஈர்க்கும் சக்தி பெறும்படி செய்தும் நீங்க தவறவிட்டால் அது உங்களுடைய நிலையில் இதன் உணர்வை காலையில் நீங்கள் இதே போல எடுத்து அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் இப்ப கஷ்டம் வர்றாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்றாங்க கேட்கறாங்க ஈஸ்வரான் சொல்லி அடுத்த நிமிஷம் கேட்டு முடியும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறணும் ஈஸ்வரான் கண்ணு நினைக்கிறேன் துருவ மத்தியில் வைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தேரல் என்றத்தான் நாணங்களை கலக்க வேண்டும் என்ற அந்த துருவ மத்தியில் எண்ணும் போது அந்த துருவ நட்சத்திரம் அளவு பெறும்போது அவங்க வேதனையான உணர்வு உள்ளுக்கு போக முதல்ல தடைப்படுத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தேரலும் என்றத்தான் நாணங்களை கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெறவுன்னு அந்த வீரியம் அடையும். அப்ப அத்தனை அணுக்கள் அந்த வீரி சக்தி அதில் நுகரப்படும் போது அந்த வேதனை என்ற நிலை ஒதுக்கி தள்ளி அந்த நல்ல உணர்வை நுகரக்கூடிய சக்தி கிடைக்கும். அடுத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்க உடல்ல கூட உங்க குடும்பம் நல்லா இருப்பீங்க, உங்க நோய் நீங்கும், உங்க குடும்ப ஒற்றுமையா இருப்பீங்க. இதே மாதிரி வரக்கூடிய எத்தகைய நிலை இருந்தாலும் இதே மாதிரி சுருக்கமா சொல்லி உங்க ஆன்மாவை சுத்தம் செய்துட்டு பிள்ளைக்கு ஒரு குழந்தை சரியா வரலையே அந்த இதே மாதிரி செய்துட்டு நீ அவன் கல்வி ஞானம் பெறணும், ஒழுக்கமானவனா வரணும், அந்த ஞானி ஆகணும், அந்த துணைத்திறத்தின் பேரல் பெறணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த சொல் அவனை விளைவிக்கும். இதே மாதிரி சொல்லும் போதெல்லாம் அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவு கிடைக்கும். நம்மளை பார்க்கும்போது அந்த உணர்வு அவனுக்கு வரும். இதே மாதிரி கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. துணைச்சல் இதே மாதிரி சேர்த்துட்டு துணை நட்சத்திரத்தின் பேரல் அவங்க உடல்ல படணும், குழந்தை உடம்பு முழுதும் படணும், அந்த மகள் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் அந்த திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பத்தை அருள் வழி அதாவது தெய்வீக குணமும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெற்று அந்த குடும்பத்தை அந்த ஞான வழியை வளர்க்கும் அந்த சக்தி பெறணும். இங்க குழந்தைகளுக்கு சொல்லணும். அதே குழந்தை அதே மாதிரி என்ன சொல்லணும், நல்ல முறையில கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொல்ல, இதே மாதிரி நாம் எடுத்து நம்ம உடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணிட்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் என் ரத்த நாணங்கள் கலந்து என் கருப்பையிலும் கலந்து புத்திர பாக்கியம் பெறும் அந்த அருசக்தி பெற வேண்டும். இனி பாருங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும், உங்களால் முடியும். தொழில நஷ்டம் என்று வார்த்தையை சொல்லாதீங்க. இதே மாதிரி எடுத்தோம்னா மன சிந்தனை வரும். நாம் இந்த நிலை செய்தால் என்று அந்த ஞானம் வரும். அதற்கு தக்க மன உறுதி கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த உதவும். இதே மாதிரி குடும்பங்களில் சங்கடமோ சலிப்போ வெறுப்போ வந்ததென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் பார்த்து வராங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, பற்றத்த நிலையில் குடும்பங்களில் வேதனை என்ற உணர்வை பற்றி வைத்தால் இதை நிவர்த்தி பண்றது கஷ்டம். அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் எங்க குடும்பத்தில் படரணும், என் குடும்பத்தில் உணரணும். கனி போன்ற சுவையான சொல்லும் தங்கத்தைப் போல மனம் மங்காத நிலையும் வழித்தைப் போல சொல்லில் ஜொலிப்பும் செயலில் ஜொலிப்பும் அந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் தெய்வீக ஞானமும் தெய்வீக சக்தியும் பெற வேண்டும் என்று என்னையில உங்க உடலுக்குள் அந்த உணர்வடையும். கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் எதுவாகின்றாய், இப்படி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லி பாருங்க, பரம மறக்குதா இல்லையான். இதே மாதிரி துணை நட்சத்திரம் ஏனென்றால் இப்ப தங்கத்துக்குள் திரவத்தை போத்தால் என்ன செய்து செம்பும் பித்தனையும் ஆகியார். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும், ரத்தத்தில் கலந்து உங்க உடலுள்ள அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது என்ன செய்து அந்த உங்களுக்குள்ள தீமையின் அணுக்களை அடக்கி நமக்குள் ஞானத்தின் தன்மை கொண்டு இது சொல்ல போகும்போது இந்த உணவு பெறும். வண்டி எப்படி சாகுடைய நாத்தத்தை பழந்து நல்ல உணர்வு எடுத்து மனிதனா பிறக்க காரணமாச்சோ, இப்ப மனிதனானுக்கு சந்தர்ப்பத்தால் ஒளியான அந்த உணர்வை பெற்ற என்றால் என் சிவன் ராத்திரி என்று மகா சிவன் ராத்திரி அப்படி இதை மாற்றப்பட போகும்போது இந்த உயிரிப்பல உணர்வின் தன்மை ஒளியான உடலாக பெற முடியும். கருவி இல்லாதனாலே அதே முடியும். இல்லை என்றால் வேதனை என்றால் எத்தகைய வேதனை இருக்குன்னு பரிணமாச்சு தேவையா போக வேண்டியது. இன்று இருக்கக்கூடிய விஷ உலகில் இன்று சூரியனும் மழையும் தன்மை வருகின்றது, பிரபஞ்சமும் அழியும் தன்மை வருகின்றது. நான் மனிதனுக்கு இந்த உயிர் போனதுக்கு இந்த உடலை என்ன வேதனை எடுத்தமோ அடுத்து அந்த விஷத்தின் தன்மை இயக்கும் உயிரோடு ஒன்றி அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டதாருக்கும் மாற்ற முடியாது. மனித உடல் வந்து மாற்ற முடியவில்லை என்றால் மற்ற இந்த உடல் விட்டு சேர்ந்த பின் எதையும் மாற்றும் சக்தி இல்லை. இந்த மனித உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கு போதான் அடுத்த உடல். விஷத்து என்று உணர்வானால் விஷ கிருமிகளாகவும் போகலாம். ஆகவே உயிரின் வேலை அதுதான். ஆனால் சிவன் ராத்திரி அன்னைக்கு நீ வெளித்திரு, பசித்திரு, தனித்திரு என்று சொல்வார். எப்பவுமே வேதனை இந்த உணர்வு உனக்குள் புகாதபடி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று இந்த தனித்திரு விழித்திரு. ஆனால் அதை பெற வேண்டும் என்று பசித்திரு. அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று ஏகத்துடன் பசித்திரு. தீமை உன்னை பற்றிடாது தனித்திரு. ஆக தீமை புகாது விழித்திரு. கஷ்டமில்லிருந்து விழித்திருந்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவை பெற்றால் அது பெற வேண்டும் என்று பசித்திருக்கும் போது தீமை பற்றிடாத நீங்க தனித்திருக்கீங்க. அது உங்களால பெற முடியும். நீ தனித்திரு என்ன சாமியார் அப்ப பெண்டு பிள்ளையெல்லாம் வேண்டாங்கள் உதவி பண்ணுவது. இதையெல்லாம் அறியாமை. அதனால இதையெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நாம் நம்மை அறிந்து இந்த உயிரின் உணர்வை அறிந்து நாம் இனி பிறவியில்லாத நிலை அடையும். அதாவது இன்னைக்கு விழித்திரு தீமைகள் புகாது நமக்கு உயிரைப்படை உணர்வு ஒளியாக்கு கார்த்திகேயா. என்ற நம் அருளை பெறதான் இன்று நினைவினால் 12 ராசிகளில் இது ஒரு ராசி. இப்ப இது எடுத்துட்டோம் சிவன் ராத்திரி, அடுத்த மாதம் போகும்போது இதோடு மாற்றும்போது சித்திரை நமக்குள் எடுத்துக்கொண்ட சிறு திரைகளை மாற்றி அமைக்கணும். வைகாசி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை, தனக்குள் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் தெளிவாக்கு. ஒவ்வொரு மாசமும் இப்படி தெளிந்து கொண்டு வருவதுதான் விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையும். ஒவ்வொரு நிலைகளுக்கு காரணம் பெற வைத்து 12 ராசிகளை இந்த ராசி தாவி அடுத்து போகும்போது அனுச்சி இது சுத்தப்படுத்து, அடுத்த ராசியில குறை வந்தேன்னா அடுத்த சுத்தப்படுத்தி, இப்படி 12 மாதமும் ஒவ்வொரு தூய்மை மாற்றி கொண்டு வர வேண்டும். அதுக்குதான் இதை கொடுத்தாங்க. ஏதாவது ஜோசியம் பார்த்து இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாசத்துல கல்லாகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு இவங்களாம் வகுத்துக் கொள்றாங்க. நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மகா சிவன் ராத்திரி நமக்குள் இருக்கு. 6வது அறிவு கொண்டு கார்த்திகேயா என்ற உணர்வை செலுத்தி இந்த உடலில் தீமைகள் புகாது விழித்திரு. இந்த நாள் விழித்திருக்கும் நாள். தீமை புகாது விழித்திருந்து அருள்வழி உயிரை போலவே உணர்வு ஒளியாக மாற்றி பிறவில்லா நிலை அடையும் அந்த அந்நாளை நினைப்படுத்தும் நிலைதான் மகா சிவன் ராத்திரி. எல்லாவற்றிற்கும் கூட இந்த உயிரின் உணர்வை அனைத்தும் ஒளியாக அறிவாக உணர்த்துகின்றது. இருளை அகற்றும் உடல் பெற்ற நிலையில் நஞ்சினை வென்று உணர்வை ஒளியாக மாற்றும் அறிந்திடும் தெரிந்திடும் தெளிவாக்கும் கார்த்திகேயா என்ற நிலை கொண்டு இதைப்போல ஒளி உடல் பெற்ற அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெற்று அதன் வலிமை கொண்டு நமது 6வது அறிவை சேனாதிபதியாக்கி நம் உயிரின் தன்னை தீமை புகாது தடுத்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பாய்ச்சி அது கட்டளைபடி உடலுக்குள் தீமை புகாது நமது தோல் மண்டலத்தை வலிமை வரும்போது காற்றில் இருக்கும் தீமைகள் நம்மை அருகிலே வராது தடுத்து நமது ஞானத்தின் உணர்வுகள் நாம் சிந்தித்து செயல்படும் வலிமை வர செய்வதுதான் தியானத்தின் குறிக்கோள். ஆகவே எல்லோரும் எளிதில் தெளிந்து தெளிந்து வாழ்ந்து தெளிந்து தெளிவான வாழ்க்கை வாழும் நிலையும் இந்த உடலில் அமைதியும் சாந்தமும் விவேகத்துடன் வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற நிலை அடையும் இந்த மனித உடல் பெற தவறினால் இன்னொரு உடல் மனித உடல் துரிதமாக கிடைக்கும் என்பது சந்தேகமே. இந்த உலக நிலைகள் விஞ்ஞான அறிவால் மாசுபடும் உலக விஷமே மாறுகின்றது. அதற்குள்ளும் இன்று இந்த துறை நிச்சயத்திற்கு உணர்வை கடவுளின் அவதாரத்தில் வராதன் எப்படி சாக்கடையிலிருந்து அந்த சக்தியை தன் நல்லதை நுகர்ந்ததோ இந்த சாக்கடியான உலக காற்று மண்டலத்திலிருந்து மறைந்திருக்கும் அருஞான துறை நிச்சயத்திற்கு உணர்வை எங்கே வந்தாலும் மாசுபட்டு விடுகின்றது. அதே கண்ணின் நிறைவு துரித நிலை கொண்டு துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதனின்று வருவதை உயிர்வழி கவர்ந்து உங்கள் ரத்தத்தில் கலந்து உங்கள் உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் இந்த வீரிய சக்தியை காலை 4 மணிக்கெல்லாம் செருகேற்றினால் இருளின் நீக்கி சிந்தித்து செயல்படும் தன்மை அமைதியான வாழ்க்கையும் அருண் ஞானத்துடன் வாழ்ந்தும் சாந்தமும் விவேகத்துடன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் ஏகாந்த நிலை என்ற எதிர்ப்பு இல்லாது உணர்வின் ஒளியின் உணர்வாக என்றும் ஏகாந்த நிலை பெற உதவும். ஆகவே அனைவரும் பெற எமது குருவர்கள் உங்கள் குருதுணையாக இருந்து உங்கள் உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற்று அருள்வழி இருளை அகற்றி மெய்ஞான உலகுடன் நீங்கள் ஒன்றி நீங்களும் வளர்ந்து உலக இருளை நீக்கி அனைவரும் மெய்ஞான வழியில் அழைத்துச் செல்லும் அருமையான தியான வழி அன்பர்களாக அமைய பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன்.
இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாடம் எத்தனை பேருடன் நாம் பழக நேர்கின்றது. பார்க்க அவருடைய உணர்வுகளை நாம் கேட்டு அறிந்துதான் அன்றாட நாம் எத்தனை வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்படி வாழக்கூடிய நிலைகள், அப்படி கேட்கக்கூடிய நிலைகள், இது போன்ற உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்வுகள் அன்பு பண்பு கொண்டு பாசத்தால் வந்தாலும் சரி, அல்லது பழிதீர்க்கும் உணர்வாக எதிர்மறையாகி ஒருவருக்கொரு சண்டையாகி வந்தாலும் சரி, இந்த உணர்வுகள் அதீத அன்பு பண்பு கொண்டு பாசத்தால் வந்தாலும் எதிர்மறையான நிலைகள் கொண்டு வந்தாலும் யார் உடலை விட்டு முதல் பிரிகின்றமோ அந்த ஆன்மா அங்கே சென்று விடுகின்றது. இது போன்ற தீமையான விளைவுகள் நமக்குள் வளராதபடி நமக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக நாம் இதை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் யாருடன் பழகினாலும் சரி, யாருடன் நாம் எதிர்மறையான உடல் வந்தாலும் அந்த பற்றின் நிலையில் கொண்டு வருவதை அருள் பற்றாக, ஒளியான உணர்வை வளர்த்திடும் பற்றாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சாதாரண நிமித்தம், வாழ்க்கை நிமித்தம் நாம் பண்புடன் அன்புடன் பழகப்பட போகும்போது அது எப்படித்தான் வாழ்ந்தாலும் அந்த உணர்வுகள் மீண்டும் உடல் பெறும் உணர்வுகளாகவே தான் அது வருகின்றது. தொழில் செய்கின்றோம் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் எத்தனை பேருடன் நாம் பழக வேறுகின்றது, அல்லது பக்கத்து வீட்டுக்கார் அல்லது நண்பர்கள் என்று இப்படி எத்தனை உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவள் உடலிலே அல்லது அவள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த உணர்வுகளை நாமும் அவள் உணர்வு நமக்குள் இருப்பதால் அதை கவர நேர்கின்றது, அதை நுகர நேர்கின்றது. இப்படி ஒரு பழக்கம் அமைந்து விட்டால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு அந்த மகிழ்ச்சி வெறும், ஆனால் அவர்களுக்கு ஏதாவது எதிர்மறையானால் நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றது. அல்லது அவர்கள் ஏதாவது அதிர்ச்சி அடைந்து உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றது. அல்லது நம்மீது அவர்கள் நாம் செய்த உதவியின்பால் எண்ணினார் என்றால் நம்மையே நோக்கி வந்தால் நம்ம இருப்பிற்குள் அது வந்துவிடும். இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் நமக்குள் எத்தனை நிலையில் உண்டு. அது இது போன்ற நிலைகளை நாம் குருநாதர் காட்டி அருள் வழி கொண்டு எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இதை நாம் ஒரு கவசமாக நாம் வைத்துக் கொண்டால்தான் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் நோயாகவோ இதுபோன்று நம் நல்ல குணங்களையோ நல்ல செயல்களையோ நாம் பண்படுத்தி வந்தாலும் அது போன்ற உணர்வுகள் நம் ஈர்ப்பிற்குள் வராதபடி அது ஒரு கவசமாக நாம் தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உணர்வு நமக்குள் வந்தால் நம்முடைய நல்ல குணங்களை அது பாதிக்க செய்துவிடும் என்பதைத்தான் குரு இதிலே. நாம் யாருடன் பழகினாலும் சரி, எந்த வகையில் அன்புடன் பழகினாலும் சரி, அல்லது எதிர்மறையாக வந்தாலும் சரி, அந்த உணர்வுகள் நமக்குள் பற்றுடன் ஈர்ப்பாகி நம் உடலுக்குள் அந்த உணர்வு வளர்ந்து விடக்கூடாது, அது வந்துவிடக்கூடாது. அதைத்தான் குருநாதர் நமக்கு இதிலே எச்சரிக்கையாக செய்து நாம் எல்லோருடன் தான் பழகிறோம், ஆனால் எல்லோரும் அந்த மகரிஷன் அல்சக்தி பெற வேண்டும், எல்லோருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி கிடைக்க வேண்டும், அந்த உயர்ந்த நிலையில் கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் வலுக்கொண்டு இந்த உணர்வின் தொடர்பாக பற்று அதன்பால் வைத்து இந்த உணர்வை நாம் முன்னணியில் வைத்து மற்றவருடன் நாம் பேசி பழகி நம் தொழிலோ மற்ற எதுவாக இருந்தாலும் செய்தாலும் அவர்களை உணர்வுகள் நமக்குள் உணர்வாக இயக்காது, அந்த உணர்வு நமக்குள் வித்தாகவும் மாறாது. இந்த உணர்வு நமக்குள் ஒரு கவசமாக இருக்கப்பட போகும்போது நம்மிடம் அவரும் சாதாரணமான நிலையில் மற்றவரிடம் பழகுவது மாதிரி அந்த உணர்வு அவருக்குள் அந்த எண்ணங்களும் அவருக்குள் வராது. இவர் அந்த தியானத்தை தான் செய்வார், இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை தான் சொல்வார், இந்த சப்தரிஷி மண்டலத்துடைய அரிசக்தியை தான் பெற செய்வார், இந்த மகரிஷி அரிசக்தி தான் அவர் பெற சொல்வார் என்று அந்த உணர்வுகள் நம்முடன் ஈர்ப்பு வராதபடி நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் ஒளிகள் அவர்களுக்குள் இயக்க சக்தியாக மாறப்படும், அவரும் அவர் உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் மகரிஷி உணர்வுகளை எடுக்கக்கூடிய அந்த அரும்பெரும் அந்த உணர்வுகள் நமக்கும் அது உறுதுணையாக இருக்கும், அவர்களுக்கு அது நல்ல வழியாக மெய் வழியாக அமைய வேண்டும் அமையும் என்பதைத்தான் குரு. நாம் வெளியிலே பழகக்கூடியவர்களுடைய உணர்வுகளை எப்படி பண்படுத்தி அதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள். ஆக நாம் இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் நம்மை சார்ந்தவர்கள் இதுபோன்று இப்போ சொன்ன மாதிரி எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அதை அவர்களும் கட்டாயப்படுத்தி இதை சொல்ல வேண்டியதில்லை, அப்படி வெளிப்படுத்தவும் வேண்டியதில்லை. குருநாதர் காட்டிய வழியில் அந்த உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த அரும்பெரும் சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும், அவர்கள் அந்த உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை வளர்த்து அவள் எந்த உணர்வு வெளிப்படுத்தினால் அந்த உணர்வு நமக்குள் பற்றாது. இந்த உள் உணர்வில் இதை நாம் செலுத்திக் கொண்டே வந்தோம் என்றால் அவள் சந்தர்ப்பம் பார்த்து நாம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு தருணம் வரப்பட போகும்போது குருநாதர் வெளிப்படுத்திய அந்த அருள்ஞான மெய்ஞான நூல்களை நாம் எடுத்து வாசித்து காட்டலாம், இந்த உணர்வுகளை அவர்களுக்குள் செவி வழி அந்த உணர்ச்சிகளை ஊட்டலாம், அல்லது உபதேச கருத்துக்களாக குருநாதர் உபதேசித்த உணர்வுகளை அவர்களை கேட்க செய்து அதற்குண்டான விளக்கமும் கொடுத்து அவர்களை தியானத்தில் அமரச் செய்து இந்த உணர்வுகளை சிறிது நேரம் இதை நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் இந்த உணர்வு ஊடுருவி அவர்களுக்குள்ளும் இந்த உணர்வுகள் பதிவாகும், அவர் நினைவுகளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் செல்லும். ஆக அந்த ஒன்றிவாளர் நிலையில் வரப்பட போகும்போது நமது குருநாதர் காட்டிய அந்த அருளில் மெய் வழி மெய் உணர்வுகளை அவர்கள் சுவாசிக்கப்பட போகும்போது அவர்களும் இந்த உண்மையை உணரக்கூடிய அந்த எண்ணங்கள் வரும். ஆக பற்று இங்கே வராது, அந்த பற்று அனைவருக்கும் அந்த ஒளியான உணர்வுகளை பற்றிடும் நிலையாக வரும். ஆனால் அதை விடுத்துவிட்டு இங்கே நாம் இப்படி செய்கின்றோம், இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று நாம் எண்ணினாலும் சரி, அல்லது நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற இவன் மட்டும் தனித்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் வெறுத்தாலும் சரி, இது போன்ற நிலையில் வராதபடி நாம் இங்கே வாழக்கூடிய அளவுடன் நாம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த நாம் பெறக்கூடிய உயர்ந்த உணர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவருடன் இணைந்தாலும் அந்த ஒளியின் நிலையில் அவர்களுக்கு உருப்பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் இணைந்து செயல்பட்டோம் என்றால் அவர்கள் உணர்வு சிறிதளவு கூட நம்ம இயக்காது, அந்த உணர்வு நமக்குள் விளையாது. அதே சமயத்தில் நாம் வெளிப்படுத்தும் இந்த உயர்ந்த உணர்வு அவருக்குள் என்றுமே அது நன்மை செய்யக்கூடிய சக்தியாகத்தான் அங்கே ஊடுருவி செயல்படுத்தி காட்டும். இந்த நன்மையின் உணர்வுகள் அவர் உணரப்பட போகும்போது அவர்களும் இந்த உண்மையை அது உணர்ந்து இந்த மெய் வழியை கடைபிடிக்கக்கூடிய நிலையிலாக அவர்களுக்கும் இது நல்வழியாக அமையும். அதைத்தான் குருநாதர் இங்கே நாம் இந்த உலகில வாழக்கூடிய வழிமுறைகளை சொல்லி அதற்கு நாம் ஒரு கவசம் போன்று ஞான குரு வெளிப்படுத்திய உபதேச கருத்துக்களை அந்த நூல்களையும் இந்த ஆடியோ இதுபோன்ற ஒளி உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு இது அது பதிவு செய்து அவர்களுக்குள் பெருகக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக, அதை கேட்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் ஏற்படுத்தினோம் என்றால், பிறருடைய உணர்வுகள் அது எந்த உணர்வாக இருந்தால் நமக்குள் அது உணர்வாக இயக்காது. அதே போன்று நாம் அவர்களுடன் இருந்தாலும் நம்முடைய உணர்வு அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாகத்தான் வரும். அவர்கள் அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து விடுபட செய்ய முடியும் என்பதற்கு இதில் நமக்கு அந்த பரிபக்குவ இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய உலக வாழ்க்கையோடு நாம் இந்த உடலுடன் வாழ்ந்தாலும் அதில் அந்த அருள் வட்டத்திலேயே, மகிழ்ச்சி நல்வட்டத்திலே இணைந்து மற்றவர்களுக்கு அந்த அருள் ஒளியை கிடைக்கும்படியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிமுறைகளை இதிலே குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்.
நம்முடன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பழகுகின்றனர், அவர்களுடன் நாம் கேட்டறிகின்றோம், அவர் உணர்வுகள் நமக்குள் பதிவுண்டு. அத்தகைய ஆன்மாக்கள் சென்று விட்டார், நாம் இதை போல கேட்டவுடன் அந்த ஆன்மாக்கள் உடலுக்கு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவேது பெருநிலை என்ற நிலையடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணினர். ஆனால் அதற்கு முன் நாம் அத்துருவ மகிழ்ச்சியின் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் எங்கள் உடலில் படர வேண்டும் ஒரு நிமிடம் எண்ணிவிட்டு அத்த ஆன்மாக்கள் உடலுக்கு பிரிந்தால் இந்த முறைப்படி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் உடலின் உணர்வுகள் நாம் கேட்டறிந்து நம் உடலுக்குள் அதிகமாக இருப்பேன் அந்த ஆன்மா நமக்குள் வந்தது. அந்த ஆன்மா போனுக்கு நாம் இந்த உணர்வின் தன்மை அவர் உடல்ல வரல என்றால் மற்றவர்கள் சந்தித்தோர் கேட்டு உணர்ந்தாலும் அவரின் உடல் உணர்வுகள் நுகர்ந்தறிந்து அந்த அணுவின் தன்மை விளைந்திருக்கும். ஆகவே அந்த உணர்வின் தன்மை வளர்ந்து அவர் உடல்ல நோயின் தன்மையை நமக்குள் உருவாக்கும் இத்தகைய நிலை ஏற்பட்டுவிடும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபட நாம் நண்பர்களானாலும் எந்த உடலை விட்டு ஆன்மா உடலை விட்டு திரும்பி சென்றாலும் அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து திறவியில்லா நிலை அடைதல் வேண்டும் என்ற உணர்வினை நாம் செலுத்தி பழகுதல். ஆக அத்தகைய நிலையை எண்ணினால் நம் ஆன்மாவில் அத்தகைய வளர்ச்சி பெறும் தன்மைகள் தடைபடுகின்றது. இந்த உணர்வுகள் அனைத்தும் அங்கே சென்று விடுகின்றது அந்த உடலுடன், அது கவர்ந்து செல்லுகின்றது, அங்கே கரைந்து விடுகின்றது. ஆக சூரியனோ தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது. ஆகவே ஞானிகள் கண்ட அருள்வழிப்படி நாம் இதனை அக்கடலில்தான் நாம் ஒளிகடலில்தான் கலக்க வேண்டுமே தவிர இங்கு இருக்கக்கூடிய ஆற்றிலையும் கரையிலையும் கடலிலையும் கலத்து கரைந்து போவது அல்ல. ஆகவே நாம் இதனை தெளிவாக்கி நாம் அனைவருக்கும் இத்தகைய நிலைகளை கூறுதல் வேண்டும். இப்போது நாம் தியானித்தது போல இந்த கூட்டு தியான அமைப்புகளில் இதே போல பாடங்களை நூல்களை நாம் வெளியிட்ட நூல்களை ஒரு அரை மணி நேரமாவது வாசித்து காட்டுங்கள். அதன்பின் இதன் வழிப்படி இந்த தியானத்தை வழி நடத்துங்கள். அனைவருடைய உணர்வுகளும் இந்த அருள் சக்தி வரும்படி செய்யுங்கள். இதே போல உங்கள் குடும்பத்தில் இந்த நூல்களை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வெளியிடும் நூல்களை வைத்து ஒரு அரை மணி நேரமாவது படித்து அந்த உணர்வினை இயங்கி உங்கள் உடல் உள்ள அணுக்களுக்கு உணவை ஊட்டுங்கள். நாம் படித்து விட்டு பேசாமல் விட்டுவிட்டால் குடும்ப வாழ்க்கையில் அல்லது பிற வாழ்க்கையில் வரும் தீமையின் உணர்வை நம் உடலுக்குள் புகாது தடுக்க அருள் உணர்வை வலு செருகேற்றினால்தான் நம் அணுக்களில் அதை ஒதுக்கி தள்ளும் வலிமை பெறும். இல்லை என்றால் விஷம் என்ற உணர்வுகள் அதை அடைக்கிவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மீள நாம் ஒவ்வொருவரும் கூட்டு தியானங்களில் வீட்டிலேயாவது. ஆக வீட்டில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நூல்களை எடுத்து கொஞ்ச நேரம் படித்து உரைக்க பேசி அந்த இதைகளை சொன்னார். இப்போது அமைதி கொண்டு இருக்கும்போது படித்தால் அவர் சிறுகளில் பட்டத்தின் கேட்க வேண்டும் என்று உணர்வு தோன்றினால் அவருக்குள்ளும் இந்த பற்று வளர்ந்து குடும்பத்தில் பற்றுடன் வாழும் தன்மை வரும். இருக்கும்போது படிக்க வேண்டாம், ஆனால் அமைதி கொண்டு இருக்கும்போது நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்துங்கள். அவர் சிறுகளில் விழுந்தால் அந்த உணர்வுகள் அவர்களும் விளையச்சு உங்கள் குடும்பத்தில் பற்றும் பாசமும் வரும். ஆக தீமைகளை அகற்றும் அருப்பேரொழியும் பேரொழியும் உங்களுக்குள் உருவாக்க இது உதவியாகிறது.